SBS தமிழ்.
தமிழ்நாட்டின் முதுபெரும் அரசியல்வாதி, சமூக நீதி காக்க தனது இறுதி மூச்சு வரை பாடுபட்டவர், பழுத்த இலக்கியவாதி, தமிழ் மொழிக்காக எந்த அரசியல்வாதியும் செய்யாத பல முன்னெடுப்புகளை செய்தவர், தமிழ் இனம் எனும் அடையாளத்தை எப்போதுமே முன்னிறுத்தியவர், தனது உண்மையான பெயரை துறந்து கருணாநிதி என்று அவரே தனக்கு பெயர் சூட்டிக்கொண்டாலும் மக்களால் கலைஞர் என்ற ஒற்றை சொல் மூலமே அறியப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேரியக்கத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் நேற்று உலகிலிருந்து விடைபெற்றார். அவரின் ஆளுமை குறித்தும் பங்களிப்பு குறித்தும் கலைஞர் எப்படி மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அல்லது அவர் எப்படி நினைவுகூரப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகையாளர்கள் நான்கு பேரிடம் நாம் கேட்டோம். முதலில் நக்கீரன் பத்திரிகையின் லெனின் அவர்கள்.
80 ஆண்டு காலம் அவர் வந்து தொடர்ச்சியாக பொது வாழ்க்கையில் இயங்கியிருக்கார். அதில் வந்து அரசியல் உண்டு, கலைத்துறை உண்டு, இலக்கியம் உண்டு, பல துறைகளில் அவர் இருந்திருக்காரு. பல தொழில்நுட்பங்களை, பல தளங்களை அவர் கையாண்டிருக்கார். நம்ம வந்து அதில் வந்து நம்ம எதையுமே வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அதனுடைய சரடாக இருந்தது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எது ஒரு இழையாக அதில் இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அந்த சமூக நீதி அப்படிங்கிற அம்சத்தை அவர் கடைசி வரைக்கும் விடலை. காலத்திற்கு ஏற்ற வகையில் அதை திரும்ப திரும்ப அவர் வந்து கையில் எடுத்து சட்டப்பூர்வமான வெற்றிகளை வந்து மாநிலத்தில் உருவாக்கியது வந்து கலைஞருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கிறேன். கலைஞரை நாம் நினைவு கூற வேண்டியது அங்கேதான். ஒரு எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், திருக்குவளை என்கின்ற ஒரு சிறு கிராமத்தில் இசைவேளாளர் என்கின்ற மிக மிக பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட பிறரால் அவமதிக்கப்படுகின்ற ஒரு சமூகத்தில் பிறந்து, அன்றைய காலத்தில் அவமதிப்புக்குள்ளான ஒரு சமூகத்தில் பிறந்து சாதாரண கல்வி கற்று அதன் பிறகு பெரிய அளவில் ஒரு பொருளாதார சூழலோ குடும்ப பாரம்பரியமோ இல்லாத ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் 5 முறை வெற்றி பெற்று முதலமைச்சராகி அதிக காலம் ஆட்சி செய்தவர் என்பதையும், இந்திய அளவில் அவர் தவிர்க்க முடியாத தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் என்பதுமே அந்த சமூக நீதி போராட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற செய்தி அப்படிதான் காட்டுற. அவர் எப்படி தனக்கு ஏற்பட்ட அவமதிப்பு, தன்னுடைய சமூகத்தின் மீதான அவமதிப்பு, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு ஏற்படக்கூடிய சூழல், கல்வி சூழல், இதை எல்லாவற்றையுமே தன்னுடைய நிலையிலிருந்து பார்த்து ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் என்று அவர் பராசக்தியில் வசனம் எழுதினாரே, அதுபோல தனக்கான அவமதிப்பு, தனக்கான ஒடுக்குமுறை, தனக்கான சூழல்கள், இவை எல்லாவற்றையும் உணர்ந்து அந்த அழுக்கை சாப்பிட்டு அதை தடாகத்தை சுத்தம் செய்த மீன் போல் அவர் சமுதாயத்தை சுத்தம் செய்தார். அதனால்தான் சமூக நீதியில் கிராமப்புறமாக இருக்கட்டும், சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அல்லது கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பது அவருடைய தொடர்ச்சியான இயக்கமாக இருந்தது. அது நீங்க 80 ஆண்டு கால பொது வாழ்க்கை பயணத்திலும் அதை பல கட்டங்களில் அவர் வெற்றிகரமாக செய்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் தேசிய கொள்கையாக சமூக நீதி மாறக்கூடிய அளவிற்கு மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்துவதிலும் அவர் VP சிங் ஆட்சியில் அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது. எனவே அவருடைய தொடர்ச்சியான அந்த பயணம் என்பது சமூக நீதி சார்ந்த பயணம். சமூக நீதி, சமூக உரிமை என்று சொல்லும் பொழுது கலைஞரின் பெயரை எந்த நூற்றாண்டிலும் யாராலும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது.
இது நக்கீரன் லெனின் அவர்கள். அடுத்து துக்ளக் பத்திரிகையின் ரமேஷ் அவர்கள்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இந்திய அரசியலில் ஒரு முதுபெரும் தலைவருமான கலைஞருடைய மறைவு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்திய அரசியலில் ஒரு 600 ஆண்டு காலம் அவருடைய பங்களிப்பு என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கிறது. கலை, இலக்கியம், அரசியல், பத்திரிகை துறை என்று பல்வேறு தளங்களில் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர். ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழக அரசியல் அவரை மையப்படுத்தியே அமைந்திருந்தது என்பது ஒரு தனிச்சிறப்பாகும். சட்டமன்றம், அரசு நிர்வாகம், பத்திரிகை துறை, எதுவாக இருந்தாலும் இலக்கியம் எதுவாக இருந்தாலும் அவர் முத்திரை பதித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு பத்திரிகையாளன் என்கிற வகையிலே அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் என்பது நிச்சயமாக பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு செய்திகளை அளிக்கக்கூடிய சந்திப்பாக அமைந்திருக்கிறது. அவர் எந்த கேள்வியும் தயங்காமல் எதிர்கொள்ளக்கூடியவர். அவர் கோபப்பட்ட தருணங்கள் என்பது மிக அரிதானவை. ஒரு சாதாரண செய்தியாளர்கள் கூட அவரை வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட காலையில் தொலைபேசியில் அழைத்து அவரோடு உரையாட முடியும். அந்த வகையில் அவர் மோர் பிரஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப ஆக்சஸ் உள்ள ஒரு லீடராகவும் இருந்தது அவருடைய தனி சிறப்பு என்று சொல்லலாம். அதே போல அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோதனையான தருணங்களில், இரண்டு பிளவுகளை கட்சி சந்தித்த தருணங்களில், அந்த கட்சி மீண்டும் அந்த சோதனையிலிருந்து நிமிர்ந்து வருவதற்கும், 1996 மிக மோசமான தோல்விக்கு பிறகு அந்த கட்சி மீண்டும் சக்தியை பெறுவதற்கும் கலைஞருடைய பங்களிப்பு என்பது மகத்தானதாக இருந்திருக்கிறது. அதே போல ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சலியாத போராளியாகவும் அவர் இருந்தார். ஆகவே அவருடைய மறைவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் ஒரு வெற்றிடத்தையும் பின்னடைவையும் தோற்றுவிக்கவில்லை, அவருடைய சமூக பங்களிப்பு காரணமாக தமிழகத்திலும் அவரது மறைவு ஒரு பெரிய பின்னடைவை தோற்றுவித்தது.
இது துக்ளக் ரமேஷ் அவர்கள். அடுத்து தி இந்து நாளிதழின் சமஸ் அவர்கள்.
ஒரு தலைவராக அவர் மகாத்மா கிடையாது. நீங்களும் நானும் செய்திருக்கக்கூடிய எல்லா பிழைகளுடன் கூடிய எல்லா சாத்தியங்களிலும் புகுந்து வந்த மிக அற்புதமான காரியங்களை, தனக்கு வகுக்கப்பட்ட எல்லைகளை விஸ்தரித்து பல இடங்களில் உடைத்து பல இடங்களில் வளைத்து அந்த எல்லையை மேலும் பல மடங்குக்கு விஸ்தரித்த மாபெரும் தமிழ் தலைவர் கருணாநிதியின் சாதனைகள் தமிழ் சமூகத்தின் சாதனைகள், கருணாநிதியினுடைய தோல்விகள் தமிழ் சமூகத்தின் தோல்விகள், கருணாநிதியின் இழிவுகள் தமிழ் சமூகத்தின் இழிவுகள். தமிழ் சமூகத்தின் தலைமகனாகத்தான் அவரை வைத்து இந்த சமயத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய சமூகத்திலிருந்து, சமூகத்தினுடைய பண்பிலிருந்து, அவருடைய பண்பை எந்த விதத்திலிருந்தும் பிரித்து பார்த்து அவரை இங்கு பேச முடியாது. பலரும் கேட்டதுண்டு, அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக நீடிப்பது என்பது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனையோடு நம் எதையாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், உலகளாவிய தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், ஃபிடல் காஸ்ட்ரோடு மட்டும்தான் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அவரும் 40-50 ஆண்டுகளை தொட்டு அந்த பதவியை விட்டு விலகினார். அதுவும் இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இது இன்றைக்கும் ஒரு சாதாரண அரசியலில் நுழையக்கூடிய, ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நுழையக்கூடியவருக்கு தெரியும் இது முழுக்க முழுக்க எவ்வளவு சாதியால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது. அந்த இடத்திலே ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் மிக சிறுபான்மையான ஒரு சமூகத்திலே இருந்து வந்து, அதுவும் அந்த சமூகம் தலித் சமூகத்தை காட்டிலும் கொச்சைப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய, பாலியல் தொழிலோடு சேர்த்து பொருத்தப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சமூகமாக பேசப்படக்கூடிய சமூகத்திலிருந்து வெளியே வந்து எல்லா விதமான தடைகளையும் உடைத்திருந்து விட்டு தன்னை சாதியோடு, சாதி அமைப்போடு பொருத்தி கொண்டு அதிலே உழலக்கூடிய ஒரு ஆளாக அல்லாமல், சாதிக்கு எதிரான ஒரு சக்தியாக தன்னை அந்த இடத்திலே அடையாளப்படுத்தி கொண்டு நிலைநிறுத்தி கொண்டு சாதியை தன்னளவிலே டிசோன் செய்து, இது மிக மிக முக்கியமானது, தன்னுடைய குடும்ப அளவில் அவர் முற்று முதலாக சாதியை இன்று அறுத்துப்பட்டு விட்டு போயிருக்கிறார். அவருடைய குடும்ப உறுப்பினர்களில் தலித்தும் உண்டு, பார்ப்பனரும் உண்டு. இது மிக முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் என்று. ஆக இப்படி ஒரு இடத்திலே வந்து தன்னை அமர்த்தி கொண்டு அவர் செய்த இந்த 80 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 14 வயதில் அவர் அரசியல் போகிறார், 80 ஆண்டு பொது வாழ்க்கை என்பது யாருக்கும் வாய்க்காதது, இவ்வளவு பெரிய நீண்ட வாழ்க்கை என்பது பலருக்கு வாய்க்காதது. செய்திருக்கிற சாதனைகள் என்பது பெரிய சாதனை. அதில் முதலாவது சாதனை என்று நான் நினைத்ததை, இந்த சாதிய சமூகத்திலேயே சாதிக்கு எதிரான ஒரு ஆளாக தன்னை கட்டமைத்துக் கொண்டு வெகுஜன அரசியலிலே இருந்து சாதித்து காட்டியவர் அவர் என்பதும், தொடர்ந்து சாதிக்கு எதிரான காரியங்களை தன்னால் இயன்ற அளவில் எல்லாம் செய்தவர் என்பதும், சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கான பணிகளை உளமார்ந்து செய்தவர் என்பதும் மிக முக்கியமான அவருடைய முதல் சாதனை. தமிழ் அரசியலின் மிக மிக முக்கியமான சக்தி அவர். அவருடைய மறைவு தமிழ்நாட்டின் இழப்பு அல்ல, இந்தியாவின் இழப்பு அல்ல, தமிழ் மக்களுடைய பேரிழப்பு. தனிப்பட்ட வகையில் சொல்ல வேண்டும், தமிழ் மக்களுடைய, உலக தமிழருடைய பேரிழப்பு.
இது தி இந்து சமஸ் அவர்கள். நிறைவாக மூத்த பத்திரிகையாளர் மாலன் அவர்கள்.
நீண்ட நெடிய நிறைவான வாழ்வு வாழ்ந்தவர். அவர் வாழ்வினுடைய மொத்த வாழ்க்கையினுடைய சாரத்தையும் ஒரு வரியில சொல்ல முடியும் சொன்னா, அது வந்து இழந்தவர்களுக்கான நீதியை பெற்று தருவது, அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் தி டிப்ரைவ்ட் என்பதுதான் அவருடைய மொத்த வாழ்க்கையினுடைய சாரம். அது வந்து தொடர்ந்து அதுதான் பல்வேறு விதங்கள்ல வெளிப்பட்டது. அதாவது இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது, அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுல அறிஞர்களுக்கு ஒரு உள்ளிட ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது, கிராமப்புற மாணவர்களுக்கு கூடுதலாக மதிப்பெண் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது, பெண்களுக்கான சொத்துரிமை பூர்வீக சொத்துல குடும்ப சொத்துல அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தது, தமிழ் மொழிக்காக வந்து மத்திய அரசோடு அவர் நடத்திய வாதங்கள், தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனியான ஒரு தமிழ்தாய் வாழ்த்து என்று உருவாக்கி கொடுத்தது, தமிழ் மொழிக்கு செம்மொழி வாங்கி கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்க மொத்த சாராம்சமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இழந்து போனவர்களுக்கு அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மொத்த வாழ்க்கை. அதுக்காக தான் அவர் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்தார். அது பல்வேறு வகையில தனக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகள்லையும் அதை வந்து தொடர்ந்து அதை இருந்து அவர் செய்து கொண்டிருந்தார். தனிப்பட்ட முறையில பார்க்கிற போது அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பல முறை அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு இலக்கியத்தின் மீது இருந்த பற்று என்பது வந்து ரொம்ப எளிமையாக விளக்கி சொல்லிவிட முடியாது. அவர் தமிழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை என்பது வந்து செவ்வியல் இலக்கியங்களை சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளுகிற விதத்துல வந்து அதை எளிமைப்படுத்தி எழுதியது. இப்போ தொல்காப்பியம் என்பது வந்து முழுக்க முழுக்க பேராசிரியர்கள் படித்து புரிந்து விவாதிக்கிற ஒரு இலக்கண நூலாக இருந்த ஒன்றை அதை வந்து ஒரு இலக்கியமாக ஆக்கி ஒரு சாதாரண மனிதனும் கூட அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்வதற்கு வழிவகுத்தது, சங்க கவிதைகளை எழுதிய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றது. இதெல்லாம் வந்து பெரிய அறிஞர்கள் தமிழ் செய்திருக்க வேண்டியது. அதை வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்து அவர் செய்தார். இத்தனைக்கும் அவர் முறையாக தமிழ் கற்றவர்கள் தமிழ் மீது இந்த ஆர்வத்தின் மீது செய்தவர் தான். அதே நேரத்தில் சமகால இலக்கியங்கள் மீதும் அவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருந்தது, ஒரு பார்வை இருந்தது. அதை குறித்த விமர்சனங்களும் அதை குறித்த பாராட்டுதல்களும் இருந்தது. அதே மாதிரி ஒரு சிறந்த பத்திரிகையாளர். அவர் சிறந்த பத்திரிகையாளர்னா அவர் சொல்வது, அவருடைய வார்த்தைகளை சொல்வதானா, நீங்க முதல்ல ஒரு ப்ரூஃப் பார்ப்பதிலிருந்து, அவருடைய புத்தகங்கள்ல அவருடைய பத்திரிகைகள்ல வந்து பிழைகள் அதிகம் இருக்காது. அவரால் பொறுக்க முடியாதது பிழைகள். அவர் வந்து தன்னை கடைசி வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதிலேயே ரொம்ப பெருமிதம் கொண்டவராக இருந்தார். அவருடைய தயாளம்மாவோடு அவருக்கு நடந்த திருமண அழைப்புதலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மு. கருணாநிதி ஆசிரியர் முரசொலி என்று போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு அவர் கட்சியில் அப்போதான் வளர்ந்து கொண்டு வந்திருந்தாலும் கூட அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது அதுதான். இன்றைக்கும் அவருடைய அந்த அவரோட கண்ணாடி புத்தகத்தில் இன்றைக்கு வைத்திருக்காங்க. அவருடைய தலைமாட்டு தலையணைக்கு அருகில வந்து இன்றைய முரசொலியையும் வைத்திருக்காங்க. அதுவே அவருக்கு அதில் கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் அவருக்கு இருக்கிற இடம், அவர் ஒரு பத்திரிகையாளராக தன்னை எப்பவும் நினைத்து கொண்டது. எமர்ஜென்சி போது வந்து பத்திரிகையை தடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது முரசொலியை. அப்போ ரொம்ப முரசொலி, நான் பெற்ற குழந்தை அதற்கு அதை தடை செய்யப்படுமானால் நான் வந்து அந்த புறநானூற்று தாய் மாதிரி அதற்கு எத்தனை விழுப்புணர்வுகள் கிடைத்தது என்று எண்ணி பெருமிதம் கொள்வேனே தவிர சோர்ந்து விட மாட்டேன் என்றெல்லாம் வந்து அவர் எழுதினார், பேசினார். எமர்ஜென்சியின் போது அவர் வந்து அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து நின்ற அந்த தீரம் எந்த ஒரு தலைவருக்கும் ஈடானது. அதற்கு ஈடாக எந்த ஒரு தமிழ்நாட்டு தலைவரையும் சொல்ல முடியாது. அந்த அந்த பத்திரிகையாளர் என்று நினைக்கிற போது அது தருகிற நிகழ்ச்சி அதற்கு வார்த்தைகளே இல்லை.
இது மாலன் அவர்கள். திமுகவின் ஆர விருட்சமாக திகழ்ந்த கலைஞர் நேற்று நிறைவாக விடைபெற்றார்.
விடைபெறுகிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.